அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தமிழக தலைநகர் சென்னையில் பாலியல் தொழில் செய்வதற்கு தனி இடம் ஒதுக்கி தரப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது குறித்த ஒரு செவ்வி.
எங்களுக்கு நாங்க வறுமை நினைச்சு உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா எனக்கு அதுதான் சந்தோஷம். எனக்கு ஒரு இன்னைக்கு வீட்டுல அடுப்பு எரியும். அந்த நேரத்துல இவங்களே வந்து போனை போட்டு அங்க 2 பேரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அங்க வர வச்சு அவங்கள்ட்ட இருந்து காசை கொடுத்து அவங்கள பிடிக்கிறாங்க. எது நியாயம் சார்?
இந்த கோரிக்கையை ஏற்க முடியாது என்று கூறும் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் தலைவி தமிழிசை சவுந்தரராஜனின் கருத்துக்கள்.
அவர்களுக்கு தனியாக இடம் கேட்பது என்பது ஒரு வகையில் அவர்கள் விதத்தில் நியாயமாக இருந்தாலும் இத்தகைய தொழிலில் அவர்கள் ஈடுபடுவதற்கு காரணமான வறுமையையும் கல்வி இன்மையையும் ஒழித்து ஒரு நல்ல முறையில் அவர்கள் நடைபோடுவதற்கு அத்தனை பேரும் பின்புலமாக இருந்து செயலாற்ற வேண்டும்.
இந்தியாவில் பிபிசி லாட்டரி என்கிற பெயரில் நடக்கும் மோசடி குறித்த செய்தி, இன்னும் பிற செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்குநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹோம்ஸ் நகரம் அரசப்படுகளால் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதால் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள பொதுமக்களில் முதல் 2 தொகுதியினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆளுநரின் இருப்பிடத்திற்கு ஆண்களும் பெண்களுமாக முதியவர்கள் 12 பேர் பாதுகாப்பாக போய் சேர்ந்த பிறகு வேறு 16 பேர் பஸ் வண்டிகள் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் என்று ஹோம்ஸின் ஆளுநர் அறிவித்திருக்கிறார். ஹோம்ஸில் குடிநீர் கிடைக்காத வறட்சி நிலையிலும் கூட போஷாக்கின் மேலும் தாங்கள் அவதிப்பட்டதை பற்றி இவர்கள் தம்மிடம் பேசியதாக எமது பிபிசி மூவர் அறிவித்திருக்கிறார். ஐநாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த 3 நாள் சண்டை நிறுத்தத்தின் மூலம் நாளை சனிக்கிழமைக்கு முன்னர் உணவு உதவி ஹோம்ஸை போய் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
விண்டர் ஒலிம்பிக்ஸ் 2014, அதாவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் ரஷ்யாவின் சோச்சி கடலோர சுற்றுலா நகரில் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. முன்னெப்போதும் நடந்திராத அளவுக்கு மிக பெரும் பணச்செலவில் இந்த விளையாட்டு விழா நடக்கிறது. சுமார் 40,000 பாதுகாப்பு பணியாளர்களுடன் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆரம்ப விழா தொடர்பான விவரங்கள் மிக ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு வீரர்கள் அவர்களின் நாட்டு வரைபடங்களுடன் மைதானத்தின் மத்தியில் தோன்றுவார்கள் என்ற விவரத்தை மட்டும் ஏற்பாட்டாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர்.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தலைநகரான பேங்குவிலிருந்து 1000கணக்கான முஸ்லிம்கள் சாட் நாட்டு படைகளின் துணையோடு வெளியேறியிருக்கிறார்கள். நாட்டின் பெரும்பான்மை கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கும் இடையில் தொடர்ந்து நடக்கும் வன்செயலிலிருந்து தப்பி இவர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை ஏற்றிக்கொண்டு தலைநகரை விட்டு வெளியேறும் ட்ரக் வண்டிகள் சென்ற பாதைகளின் இருமருங்கிலும் கிறிஸ்தவ பொதுமக்கள் என்று கூக்குரல் எழுப்பினார்கள். ட்ரக்கிலிருந்து விழுந்த ஒரு மனிதனை பார்வையாளர்கள் ஓடிப்போய் தூக்கி சித்திரவதை செய்து கொன்றார்கள்.
Les chrétiens disent que les musulmans doivent partir chez eux. Donc raison pour laquelle nous voulons partir chez nous.
தலைநகர் பேங்குவிலும் அதன் சுற்றுவட்டாரங்களிலும் இருந்து முஸ்லிம் மக்கள் மொத்தமாக வெளியேறி அயலுள்ள சாட் மற்றும் கமரூன் நாடுகளில் புகுந்திருக்கிறார்கள்.
ஸ்கொட்லாந்து மக்களை தம்மோடு தொடர்ந்தும் இணைந்தே இருக்குமாறு இங்கிலாந்து, வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து பிராந்தியங்களின் மக்கள் கூற வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கமரூன் கேட்டுக்கொண்டுள்ளார்.
Today we have just over 7 months until that vote. Centuries of history hang in the balance. A question mark hangs over the future.
ஸ்கொட்லாந்து தனிநாடாக சுதந்திரம் பெற வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்கான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு இந்த ஆண்டு செப்டம்பரில் நடக்கிறது. ஸ்கொட்லாந்து பிரிய வேண்டும் என்று தீர்மானித்தால் முழு ஐக்கிய ராஜ்யமும் மோசமாக சுருங்கிவிடும் என்று பிரதமர் கேமரன் லண்டனில் ஆற்றிய உரையில் கூறியிருக்கிறார். அதேபோல நாடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்பதை ஆதரிப்பவர்கள் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அதே நேரம் டேவிட் கேமரன் கோழைத்தனமாக இந்த உரையை ஸ்கொட்லாந்தில் ஆற்றாமல் விட்டிருக்கிறார் என்று ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி கூறியிருக்கிறது.
இந்தியாவின் நிர்வாகத்தின் கீழான காஷ்மீர் மாநிலத்தில் பாலியல் வெளியுறவு குற்றச்சாட்டு ஒன்றினை தொடர்ந்து மூத்த அமைச்சர் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பெண் மருத்துவர் ஒருவரை பாலியல் ரீதியாக இவர் இம்சித்தார் என்று குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ளன. அமைச்சரின் பெயர் ஷபீர் அகமத் கான். காஷ்மீரின் சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வைத்து வந்தார். அமைச்சரை தேடி பணிமனைக்கு வந்த பெண்ணியல் மருத்துவ நிபுணர் ஒருவர் மீது பாலியல் வல்லுறவு புரிய இவர் முயற்சி செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. உயர் பதவிகளில் உள்ளோர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் வரிசையில் புதியது இது. சில மாதங்களுக்கு முன்னர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருவர் மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. 2012 ஆண்டில் மாணவி ஒருவர் குரூரமாக வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பாலியல் வன்செயல்களை தடுப்பது இந்தியாவில் மிக முக்கிய பிரச்சனையாக எழுந்திருக்கிறது.
ஆஸ்திரேலிய கடற்படை கப்பல் ஒன்று அகதிகளை சுமந்து செல்லும் படகு ஒன்றை இழுத்துச் செல்வதாக காட்டும் வீடியோ படம் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்குள் அகதிப்படகு எதுவும் வந்து 50 நாட்கள் ஆவதாக பிரதமர் அறிவித்த தினத்தில் இந்த வீடியோ கிடைத்திருக்கிறது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய செய்திகள். பாலியல் தொழிலாளர்கள் தொழில் நடத்துவதற்கென்று பிரத்யேகமாக தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் சிகப்பு விளக்கு பகுதி ஒன்று அறிவிக்கப்பட வேண்டும் என சென்னையைச் சேர்ந்த பாலியல் தொழிலாளர்களின் அமைப்பு ஒன்று கோரிக்கை வைத்திருக்கிறது. இதுகுறித்து அந்த அமைப்பைச் சேர்ந்த ஒருவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
என் பேர் கலைவாணி சார். நாங்க இந்திரா பெண்முன் மாதிரி கல்யாண சங்கத்தின் செயலாளராக இருக்கிறேன். இதுல வந்து 2312 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. 5 மாவட்டத்துல இருக்காங்க. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், மதுரை, சென்னை உட்பட்ட 5 மாவட்டங்கள்ல உறுப்பினரா இருக்காங்க. இதுல வந்து இந்த சங்கத்தின் மூலம் வந்து நாங்க பாலியல் தொழில் புரியும் பெண்கள் அவங்களுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு சங்கம். இதுல வந்து நான் வந்து செயலாளரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன் சார்.
இப்போ திடீர்னு சென்னையில பாலியல் தொழில் செய்வதற்கு பிரத்யேக இடம் கேட்டு நீங்க கோரிக்கை விடுத்திருக்கிறதுக்கு என்ன காரணம்?
இப்ப பாத்தீங்கன்னாக்க சார், ஸ்ரீநகர், பாரிஸ், கோலம்பாக்கம், மடபழனி பஸ் ஸ்டாண்டு, நம்ம பீச், இந்த மாதிரி இடங்கள்ல தான் பெண்கள் வந்து போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாங்க. ஆள் யாராவது இருந்தா கூட்டிட்டு அங்கங்க போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அங்கெல்லாம் நிக்க கூடாதுன்னு அவர்களை அடித்து துன்புறுத்தல், அவங்களை பணம் கேட்டு பறிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்தி நாங்க கமிஷனர் அளவு கூட ஒரு வாட்டி சங்கமா என்ற நிறுவனத்து மூலமா நாங்க எடுத்துட்டு போயிருந்தோம். அதையும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க இங்கெல்லாம் நிக்க கூடாது, 200 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அப்ப இங்க நிக்க கூடாது, அங்க நிக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அப்ப எங்கதான் நிக்கிறது, அப்ப அதற்கான ஒரு இடத்த காமிக்க அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க கேக்குறோம்.
நீங்க இப்படி கேட்டா கூட எதிர்த்தரப்புல இருந்து பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாலியல் தொழிலுங்கிறதே சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிற ஒரு தொழில், பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் அல்ல, அதை ஊக்குவிக்கிற மாதிரி, அதை முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்கணும், இல்லாம செய்யணுங்கிறதுக்கு பதிலாக அதை ஊக்குவிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தனி இடம் கேட்கறது ரொம்ப தப்பான விஷயம், பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அந்த விமர்சனத்துக்கு உங்க பதில் என்ன?
அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க, நம்ம ஒரு சாராய கடையை திறந்து வச்சுட்டு குடிக்காதீங்கன்னு பாட்டிலையும் போட்டிருக்காங்க, உடல் நலத்துக்கு கேடுன்னு அதை தெரிவிச்சுக்கிறாங்க, ஆனா அது விற்காமலே இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து இது வந்து செக்ஸ்ன்றது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது சார். இது வந்து கடவுள் காலத்துல இருந்து, தாசி காலத்துல இருந்து, தேவதாசி காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது சமூக வழி வழியா வந்துகிட்டு இருக்குது. இதை வந்து நீங்க எங்கதான் செக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
நீங்க இப்படி சொன்னா கூட தேவதாசிகள் அந்த முறைய ஒழிக்கணும்னு பாடுபட்ட ஒரு ஊர்ல நீங்க தேவதாசி முறைய வேற விதமா கொண்டு வரதுக்கான ஆதரவு கேட்கறதும், அதை அங்கீகரிக்கணும்னு சொல்லி அரசு கிட்ட சமூகத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறதும் தப்புன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன பதில்?
தப்பு, இது வந்து தொழில் வந்து அவங்க உடல வந்து அவங்க விக்கிறாங்க சார். தொழில வந்து நீங்க பாலியல் தொழில் செய்யக்கூடாதுன்னு சட்டத்துல இல்ல. கையில ரோட்ல நின்று யாரையாவது கைய காமிச்சு கூப்பிட்டு அவங்கள வழி கட்டாயமா நாங்க இழுத்தாதான் பாலியல் தொழிலுக்கு உட்பட்டதுன்றதுதான் அவங்க சட்டத்திலேயே வந்து கோர்ட்ல 377 போட்டிருக்காங்க.
அதாவது பாலியல் தொழில், ஒரு பெண் வந்து பாலியல் தொழிலாளியாக இருப்பது தப்பு இல்ல, ஆனா கூப்பிடுறதுதான் தப்புங்கிறீங்க.
அப்படிதான் வந்து அவங்க சட்டத்துல சொல்றாங்கன்ற.
சரி,
சட்டம் ஒருத்தவங்களை புடிச்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த மாதிரிதான் போடுறாங்க.
சரி, அப்போ நீங்க வந்து பெண்கள் பாலியல் தொழில ஈடுபட்டிருக்கிற பெண்கள் கூப்பிடாமலே வந்து ஆண்கள் அவங்கள தேடி வர்றாங்கன்னு சொல்றீங்களா?
கண்டிப்பா சார். அதெல்லாம் நீங்க வேணா ஸ்ரீநகர்ல, பாரிஸ்ல சாதாரணமான ஒரு பெண்ணு நின்னாலுமே இவங்களை நிக்க முடியாது. வந்து பக்கத்துல நின்றுட்டு காபி சாப்பிடலாமா டீ சாப்பிடலாமான்னு கேட்கும் போது, அப்ப இவங்க ஒரு தொழிலுக்கு வரையில நாங்களும் அங்க நிக்கிறோம். அப்ப நிக்கும் போது ஒரு பெண்ணுக்கு அந்த ஆள் என்ன செய்யறாருன்னா, அவர் விருப்பத்தை கேக்குறாரு, எங்க விருப்பத்தை நாங்க தெரிவிக்கிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கயோ போறோம். பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அவர்களே வந்து இந்த மாதிரியான பெண்கள் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு நாங்க வறுமை நினைச்சு உட்காந்து இருக்கிற நேரத்துல எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா எனக்கு அதுதான் சந்தோஷம்.
எனக்கு ஒரு அன்னைக்கு என் வீட்டுல உள்ள அடுப்பு எரியும். அந்த நேரத்துல இவங்களே வந்து போனை போட்டு அங்க ரெண்டு பேரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அங்க வர வச்சு அவங்கள்ட்ட இருந்து காசை கொடுத்து அவங்கள பிடிக்கிறாங்க. எது நியாயம் சார்?
கலைவாணியின் விரிவான செவ்வியை பிபிசி தமிழோசையின் இணையத்தில் நேயர்கள் கேட்கலாம். இந்த கோரிக்கை ஏற்கத்தக்கதல்ல என்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன். இந்த கோரிக்கை குறித்து அவருடைய கருத்துக்கள்.
எங்களை பொறுத்த மட்டில் இந்த நாடு ஒரு பண்பாடோடு நடைபெற வேண்டும், கட்டுக்கோப்போடு நடைபெற வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம். பாலியல் தொழிலில் ஈடுபடுவதற்கு பெண்கள் மட்டுமே காரணம் அல்ல. இந்த நாட்டில் உள்ள வறுமை, இந்த நாட்டில் உள்ள மிக மோசமான கட்டமைப்பு, பெண்களுக்கு முழுமையான கல்வி அறிவு கொடுக்க முடியாமை, சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு இணையான ஒரு மதிப்பை கொடுக்க முடியாமை, வறுமையை முற்றிலுமாக, பசியை முற்றிலுமாக, குடும்பத்தை முற்றிலும் காப்பாற்றும் அளவிற்கு ஒரு சமுதாய கட்டமைப்பை இந்த உள்ள இந்த நாட்டிற்கு செய்து கொடுக்க முடியாமை, இவையெல்லாம் தான் அவர்களை இந்த தொழிலில் ஈடுபடுத்துகிறது. அவர்களுக்கு தனியாக இடம் கேட்பது என்பது ஒரு வகையில் அவர்கள் விதத்தில் நியாயமாக இருந்தாலும், இத்தகைய கோரிக்கைகள் வருங்காலத்தில் வராமல் இத்தகைய தொழிலில் அவர்கள் ஈடுபடுவதற்கு காரணமான வறுமையையும் கல்வி இன்மையையும் ஒழித்து ஒரு நல்ல முறையில் அவர்கள் நடைபோடுவதற்கு இந்த சமுதாயமும் அரசியல்வாதிகளும் அத்தனை பேரும் பின்புலமாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தான் மேலோங்கி இருக்கிறது.
இப்படி நீங்கள் சொன்னாலும் கூட அந்த பாலியல் தொழிலாளிகளிடம் அவர்களிடம் பேசும்பொழுது இந்த தொழிலை ஒழிப்பது என்பது ஒரு லட்சியமாக வைத்துக் கொள்ளலாமே தவிர இது ஒழிக்க முடியாது, ஆண்களுடைய தேவைகளை இது ஏதோ ஒரு விதத்தில் சமூகத்தில் பூர்த்தி செய்து கொண்டு தான் இருக்கிறது, அதனால்தான் சங்க காலம் தொட்டு இன்று வரை எத்தனையோ ஆட்சிகள் அரசுகள் சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் போட்டாலும் கூட அது ஒழிக்கப்படாமலே இருக்குது. அப்போது ஒழிக்கப்படாமல் இருக்கும் யதார்த்தத்தை கணக்கில் கொண்டு இதற்கு ஒரு தனி இடத்தை ஒதுக்கி கொடுத்து விட்டால் சமூகத்துக்கும் பிரச்சனை இல்லை, அதில் பாதிக்கப்பட்டு அந்த தொழிலில் இருக்கும் பெண்களுக்கும் பிரச்சனை இல்லைங்கிற அந்த கோரிக்கையை பத்தி அது சரின்னு நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா?
அது வந்து மிக அவர்களின் வாழ்க்கை வாழ்வாதாரம் முன்னேற்றப்படும். ஆனால் இத்தகைய நிகழ்வுகள் தடுக்கப்ப அவர்கள் சொல்வது ஒரு விதத்தில் நியாயம். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகள் கழித்து இதை ஒழிக்க முடியவில்லை, அதனால் இது அங்கீகரிக்கப்பட வேண்டியது என்று. ஆனால் சமீப காலமாக அதுவும் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் அதுவும் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதால், அவர்கள் சமூகத்திலும் பாதிக்கப்படுவதால், ஏதோ ஒரு தனியிடம் கொடுப்பது ஏதோ இந்த தொழிலுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து விடுவது போலவும், அதனால் இதற்கு எந்த ஒரு ஒப்புதல் இந்த சமுதாயத்தில் இருந்து விடுகிறது, எந்த ஒரு மாயத்தோட்டமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலும் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். ஆக ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையை இதுவரை இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை, அதனால் அது இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைப்பதை விட அடிமட்டத்தில் இதற்கான காரணம், ஏனென்றால் இயற்கையை யாரும் மாற்றாக நினைக்க முடியாது, இயற்கை யாரும் மீற முடியாது. ஆனால் இயற்கை வழி போவதை ஒரு மாற்றாக எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது சரியாக இருக்காது என்பதுதான் எனது எண்ணம். ஆக அவர்களுக்கு உள்ள உரிமைகளையும் அவர்களுக்குள்ள இடங்களையும் பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆனால் அது தவறாக ஒரு அங்கீகாரம் விட்ட ஒரு பகுதியாக போய்விடக் கூடாது என்பதையும் நாம் கவலையோடு உற்று நோக்க வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்தில் எல்லாம் மும்பையில் இந்த இடம் என்றால் இப்படிப்பட்ட இடம் என்ற பெயரெல்லாம் இருந்தது. பின்பு சமுதாய மாற்றத்தினால் மிக கடுமையாக அவையெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. பின்பு அதே மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது இத்தகைய சகோதரிகள் என்பதிலும் கவலையோடு இந்த சமுதாயம் உற்று நோக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன்.
பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜனின் விரிவான செவ்வியை நேயர்கள் பிபிசி தமிழோசையில் கேட்கலாம். ரஷ்யாவில் இருக்கும் சோச்சி நகரில் இன்று தொடங்கும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் தேசிய கொடியின் கீழ் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை ஏற்பட்டது ஏன் என்பதை விளக்குகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
ரஷ்யாவின் தென்பகுதி நகரான சோச்சியில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இன்று தொடங்கும் வேளையில் அதில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் தேசிய கொடியின் கீழ் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்திய ஒலிம்பிக் சங்க தேர்தல் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தின் நெறிமுறைகளின்படி அமையவில்லை என்றும், ஊழல் சர்ச்சையில் சிக்கியுள்ளவர்கள் முக்கிய பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது உட்பட பல காரணங்களை சுட்டிக்காட்டி கடந்த 2012 டிசம்பர் மாதம் சர்வதேச சம்மேளனம் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தை இடைநீக்கம் செய்தது. இதனிடையே இந்திய ஒலிம்பிக் சங்கத்துக்கான தேர்தல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. அதில் துணைத் தலைவர் பதவியை தவிர இதர பதவிகளுக்கு ஒருவரே வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்த தேர்தல் சோச்சி போட்டிகள் தொடங்கிய பிறகே நடைபெறுவதால் இந்திய வீரர்கள் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தின் கொடியின் கீழே பங்கு பெறும் நிலை உருவாகியுள்ளது. இப்போட்டிகளின் போது இந்திய வீரர்களான சிவகேசவன், நதீம் இக்பால் மற்றும் ஹிமான்ஷு தாக்கூர் ஆகிய மூவரும் பதக்கம் வெல்லும் வாய்ப்பு குறைவாகவே உள்ளது என்றாலும் அவர்கள் பதக்கம் பெறுவார்களாயின் அப்போது அரங்கில் இந்திய கொடிக்கு பதிலாக சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தின் கொடியே ஏற்றப்படும். இப்படியான ஒரு சூழல் மிகவும் வருந்தத்தக்கது என்றும் வேதனை அளிப்பதாக இருந்தாலும் நடைமுறை சிக்கல்கள் காரணமாக தேர்தலை விரைவாக நடத்த முடியவில்லை என்று இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் நிர்வாக பொறுப்பை தற்காலிகமாக வகித்து வரும் எஸ் ரகுநாதன் பிபிசி தமிழோசையிடம் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் இன்று துவங்கும் சோச்சி குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பம் முதலே சர்ச்சைகளில் சிக்கியுள்ளது. இப்போட்டிகளின் பாதுகாப்பு குறித்து கேள்விகள் எழும்பியுள்ளன என்றாலும் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மிகவும் நேர்த்தியாக திட்டமிடப்பட்டுள்ளன என்றும் எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாது என்று தாங்கள் நம்புவதாகவும் போட்டி ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர். மனித உரிமை மீறல்கள், குறிப்பாக ஒருபால் உறவுக்காரர்கள் தொடர்பாக ரஷ்யா கடைபிடிக்கும் கடும்போக்கு நிலைப்பாடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது. ஆனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோ இப்போட்டிகளுக்கு வருபவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது என்றாலும் அவர்கள் ரஷ்ய கூட்டமைப்பின் சட்டங்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரச்சினைகள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலான விஷயங்கள் இவற்றையெல்லாம் கடந்து சோச்சி போட்டி எப்படி செல்லும் என்றும் சொந்த நாட்டின் கொடியின் கீழ் பங்கு பெற முடியாத இந்திய வீரர்கள் பதக்கம் வெல்வார்களா என்பவை போன்ற விஷயங்கள் அடுத்த சில தினங்களில் தெரியவரும்.
தில்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். இந்தியாவில் ஒருவர் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணித்து டில்லியில் இருக்கும் பிபிசி அலுவலகம் வந்திருந்த நோக்கம் வழமைக்கு மாறானது. பிபிசி லாட்டரியில் தனக்கு பரிசு விழுந்திருப்பதாக நம்பிக்கொண்டு அந்த பரிசு தொகையை வாங்குவதற்காக அவர் இத்தனை தூரம் பயணித்து வந்திருந்தார். இந்த மோசடி பற்றி டில்லியில் இருக்கும் கீதா பாண்டே வழங்கும் விவரங்களை தமிழில் தருகிறார் மணிவண்ணன்.
ரத்தன்குமார் மல்பிசோய் என்ற இந்த 41 வயது கிராமவாசிக்கு அவருடைய கை தொலைபேசியில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த ஒரு குறுந்தகவல், அதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் விரித்த வலையில்தான் அவர் விழுந்துவிட்டார். பிபிசியின் தேசிய லாட்டரியில் தனக்கு 2 அல்லது 3 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருப்பதாகவும் தனது விவரங்களை தந்தால் பரிசு தொகை அனுப்பி வைக்கப்படும் என்றும் அந்த தகவல் கூறியதாகவும் ரத்தன்குமார் சொன்னார். அதிகம் படிக்காதவரும் வேலையில்லாமல் திண்டாடும் ஏழையுமான அவர் தான் ஏமாற்றப்படுகிறோம் என்பதையோ தன்னுடைய விவரங்கள் திருட்டுத்தனமாக பெறப்படுகின்றன என்பதையோ உணர்ந்திருக்கவில்லை. ரத்தன்குமாருக்கு தகவல் வந்த நேரம் பிபிசி ஊழியர்கள் பலருக்கும், ஏன் பிபிசி தமிழோசிக்குமே கூட இவ்விதமாக ஏமாற்றும் குறுந்தகவல் வந்திருந்தது. எமது நேயர் நேரம் நிகழ்ச்சியில் கூட இப்படியான மோசடிகளால் ஏமாந்துவிட வேண்டாம் என்று நேயர்களுக்கு ஒரு முறை அறிவுறுத்தியிருந்தோம். ஆனால் ரத்தன்குமாரோ குறுந்தகவல் அனுப்பியவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய வங்கிக் கணக்கு விவரங்களையும் அனுப்பியிருக்கிறார். அவர்கள் மோசடியாளர்கள் என்பதை உணராமலேயே கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் அவர்களுடன் பேசி பரிசு தொகையை அனுப்பச் சொல்லி மன்றாடி வந்திருக்கிறார். பிபிசியின் சான்சலர் என்று சொல்லிக் கொண்டு ஒருவர் என்னிடம் பேசுவார். பெருந்தொகையான பரிசு எனக்காக காத்திருக்கிறது என்று என்னிடம் சொல்வார். ஆனால் இந்திய ரிசர்வ் வங்கியில் கணக்கு திறந்து பணத்தை போடுவதற்காக நான் முதலில் 12,000 ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என்றும் சொல்வார். ஆனால் நான் மிகவும் ஏழை என்றும் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்றும் நான் சொல்லி வந்தேன் என்றார் ரத்தன்குமார். ஒரு கட்டத்தில் ரத்தன்குமார் பெயருக்கு ஒரு காசோலை அனுப்ப உள்ளதாக தொலைபேசியில் பேசி வந்தவர் கூறவே, அந்த காசோலையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஒரிசாவின் கிழக்கு பகுதியில் உள்ள தனது கிராமத்திலிருந்து 1700 கிலோமீட்டர்கள் பயணித்து அண்மையில் ரத்தன்குமார் பிபிசியின் டெல்லி அலுவலகம் வந்திருந்தார். இந்த பயணத்துக்காக அவர் தனது நண்பர்களிடமிருந்து கடன் வாங்கியிருந்தார். கடுமையான குளிரில் இரவை பிளாட்ஃபாரத்தில் கழித்தார். ஆனால் ஏமாற்றப்பட்ட ரத்தன்குமார் கடைசியில் வெறுங்கையுடன் ஊர் திரும்ப வேண்டியிருந்தது. மின்னஞ்சல்கள், குறுந்தகவல்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் மூலம் வெளிநாட்டிலிருந்து பெரிய பரிசு விழுந்திருப்பதாக கூறி ஏமாற்றும் மோசடி நைஜீரியன் 419 மோசடி என்று அழைக்கப்படுகிறது. நைஜீரியாவில் இவ்வகையான மோசடி அந்த எண் கொண்ட சட்டப்பிரிவின் கீழ் வருவதால் அதற்கு இந்த பெயர். பிபிசி, கொக்கோ கோலா போன்ற முன்னணி சர்வதேச நிறுவனங்களின் பெயர்களை வைத்து இப்படியான மோசடிகள் நடத்தப்படுகின்றன. பெரிய பரிசு தொகை அனுப்ப வேண்டும், அதற்கு சிறப்பு வங்கிக் கணக்கு ஆரம்பிக்க வேண்டும், அதற்காக ஒரு தொகையை அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஏமாற்றுக்காரர்கள் கோருவது வழக்கம். பிபிசி லாட்டரி சீட்டு நடத்துகிறது என்ற செய்தி வந்தால் அதை யாரும் எப்போதும் நம்பிவிட வேண்டாம்.
பிபிசியின் கீதா பாண்டேவின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் மணிவண்ணன். அடுத்து இலங்கை செய்தி ஒன்று. திருகோணமலை பிரதேசத்தில் கத்தோலிக்க நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு நிலத்தை இலங்கை விமானப்படை கையகப்படுத்துவதை எதிர்த்து இலங்கை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு குறித்த செய்தியை தமிழில் தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
திருகோணமலை பிரதேசத்தில் கத்தோலிக்க போதனை நிலையம் ஒன்று அமைந்துள்ள காணியை கையகப்படுத்துவதற்கு இலங்கை விமானப்படை எடுத்துள்ள முடிவை ரத்து செய்யுமாறு கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த போதனை நிலையத்தின் வணக்கத்துக்குரிய பிதா டாக்டர் ஜெயராஜ் ராசையா இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளார். இலங்கை விமானப்படை தளபதி, திருகோணமலை பிரதேசத்துக்கு பொறுப்பான விமானப்படை அதிகாரி ஆகியோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். தனது போதனை நிலையம் 1964 முதல் இயங்கி வருவதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வழிபாடுகளுக்கு மேலதிகமாக இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி ஆகியவை பெற்றுக் கொடுக்கப்பட்டு வந்ததாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2011 மார்ச் மாதம் முதல் தனது போதனை நிலையம் அமைந்துள்ள காணியை விமான படையினர் கையகப்படுத்தியதாக தெரிவித்துள்ள மனுதாரர் அதற்குள் பிரவேசிப்பதையும் தடை செய்ததாக அறிவித்துள்ளார். எந்த விதமான சாதாரண காரணமுமின்றி தனது காணியை கையகப்படுத்துவதற்கு விமானப்படை எடுத்த முடிவை ஆட்சேபித்து விமானப்படை தளபதி உட்பட அதிகாரிகளுக்கு முறைப்பாடுகளை சமர்ப்பித்த போதிலும் இதுவரை தீர்வுகள் எதுவும் கிடைக்கப்படவில்லை என்றும் அவர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். இதன் மூலம் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தனது காணியை மீண்டும் பெற்றுத்தருமாறு இலங்கை விமானப்படைக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் கோரியே மனுதாரர் இந்த மனுவை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மனுவை எதிர்வரும் 12 பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி உட்பட மூவர் அடங்கிய நீதிபதிகளின் குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து ஒரு விஞ்ஞான செய்தி ஒன்று. இறந்தவர்களின் கண்களில் இருந்து எடுக்கப்பட்ட செல்களிலிருந்து கண் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று ஒரு ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இது பற்றி ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
இறந்தவர்களின் கண்கள் தானம் செய்யப்படும் போது அந்த கண்களிலிருந்த கோனியா, அதாவது விழி வெண் படலம், மற்றவர்களின் பார்வையை சீராக்க பயன்படுத்தப்படுகிறது என்பது தெரிந்த விஷயம். ஆனால் தானம் செய்யப்பட்ட அந்த கண்களில் இருந்து வெளியே எடுக்கப்படும் கலங்கள் கூட விழிப்புலன் அற்றவர்களுக்கு ஓரளவு பார்வையை வழங்க முடியும் என்று லண்டன் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எலிகள் மீது பயன்படுத்தப்பட்டு வெற்றி கண்ட இந்த முறை அடுத்த 3 மனிதர்கள் மீது பரிசோதிக்கப்பட இருப்பதாக ஆய்வுக்குழு அறிவித்திருக்கிறது. எலிகள் மீது பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட முன்னர் இந்த விழிக்கலன்கள் ரசாயன முறைப்படி மாற்றம் செய்யப்பட்டன. ரெட்டினாவில், அதாவது விழித்திரையில் ஒளி படும்போது அதனை உணரக்கூடிய வல்லமை கொண்டவையாக அவை மாற்றப்பட்டு எலிகளில், அதாவது சாமானிய எலிகள் அல்ல, பார்வையை முற்றாக முழுமையாக இழந்த எலிகளில் பொருத்தப்பட்டன. முழுமையாக பார்வை இழந்த எலிகள் இந்த பரிசோதனையில் பார்வையை பெற்றன. எலிகளின் மூளை ஸ்கேன் செய்து பார்க்கப்பட்ட போது கண்ணுக்கும் மூளைக்கும் இடையிலான மின் தொடர்புகள், சிக்னல்ஸ், மின் சமிக்ஞைகள் சிகிச்சைக்கு பின்னர் மீளப்பெறப்பட்டது தெரிய வந்தது. மனிதர்களை பொறுத்தமட்டில் எம்ப்ரியோவிலிருந்து, அதாவது கரு முளையில் இருந்து பெறப்படும் பொருளிலிருந்து தற்போதைய பரிசோதனைகள் நடத்தப்பட இருக்கின்றன. மனித கருவோடு ஆய்வுகள் நடத்தப்படுவது என்பது மிக சாமானிய காரியம் அல்ல. மருத்துவ நெறிமுறைகள் பலவற்றால், பல அடுக்கு சட்டங்களால் பாதுகாக்கப்படும் ஒரு விஷயம் இது. இதற்கே பல மாதங்கள் பிடிக்கும். ஆனால் தானம் செய்யப்பட்ட கண்ணின் பிறிதொரு பகுதியிலிருந்து, பின்புறத்திலிருந்து எடுக்கப்படும் கலங்கள் கிடைப்பதும் சுலபம், மருத்துவ ஆய்வுக்கூடத்தில் கையாள்வதும் சுலபம். ஆனால் அதன் மிக மிக பெரும் குறை ஒன்று இருக்கிறது. அதாவது தானமாக வழங்கப்பட்ட புதிய இருதயம், புதிய கிட்னி போன்றவை பொருத்தப்பட்ட சில மணி நேரங்களில் அல்லது சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் உடல் அதனை நிராகரித்து விடுகிறது. இந்த ரிஜெக்ஷன், இந்த நிராகரிப்பு கண் தான கலங்களுக்கு நிகழலாம், உடல் அதனை நிராகரித்து விடலாம். எனவே இப்படி நடக்காமல் தடுப்பதற்கு தானம் புறப்பட்ட அந்த கலங்களை மிக உயர் தரத்திற்கு உயர்த்தி தயாரித்து அதன் பின்னர் தான் மனிதர்கள் மீது பரிசோதிக்கப்பட இருக்கிறது. இது நடப்பதற்கு இன்னும் 3 பிடிக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள்.
பிபிசியின் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். சீனாவின் அதிபர் உலகை ஆட்கொள்ளக்கூடிய தமது மென்மையான செல்வாக்கு சக்திகள் பற்றி பேசி வருகிறார். இதன் மூலம் உலகெங்கிலும் சீனாவின் பாரம்பரியங்கள் பரப்பப்பட வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம். தமது நாட்டின் பாரம்பரிய இசையை உலக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் அதன் ஒரு கட்டமாக பார்க்கப்படுகிறது. அவர்களால் மேற்குலக சந்தையை இதன் மூலம் வெல்ல முடியுமா? 2014 சுதந்திரம் என்கிற தலைப்பிலான பிபிசி தொடரில் ரெபெக்கா காந்தா வழங்கும் செய்திக்குறிப்பு தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
கார்பாக்கொன்றின் கீழே கொஞ்சம் இருள் சூழ்ந்த கீழ்த்தளத்தில் இளம் இசைக்கலைஞர்கள் சிலர் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே சீனர்கள் தான். அவர்களின் இசையை கேட்டால் உங்களால் அப்படி கூற முடியாது.
You know, each room have different bands rehearsing, so it's a very cool area.
காசி காஸ் என்ற பிரபலமான பீஜிங் இசைக்குழுவின் முன்னணி கலைஞர் 26 வயதான ஷோ வாங், அவரை சந்திப்போம் பாருங்கள்.
Our generation is really first generation grow up listen to Western music. If you're the first, you have more freedom to do whatever.
எமது தலைமுறை தான் மேற்கத்திய இசையை கேட்டு வளர்ந்த முதலாவது தலைமுறை. நீங்கள் நினைத்ததை எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்த முதலாவது நபராக நீங்கள் இருந்தால் அதற்கு அப்பால் எந்த விதமான தடைகளோ பாரம்பரியங்களோ ஈடுபடாது.
2007 ஆண்டில் பீஜிங்கில் நடந்த இசை நிகழ்ச்சியில் அமெரிக்காவின் சோனிக் யூத் இசைக்குழுவில் பங்கெடுக்க காசி காஸ் இசைக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இறுதி தருணத்தில் அவர்களின் நிகழ்ச்சி அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதனையடுத்து ஐரோப்பிய இசை சுற்றுப்பயணத்தின் போது அவர்கள் தங்களின் இசைத்திறமையை வெளிப்படுத்தினர். சோங் நான் ஹாய் என்ற இந்த பாடல் மூலம் அவர்கள் புகழ் பெற்றனர். சோங்னாங் ஹாய் என்பது இங்கு சீனாவில் புகழ்பெற்ற சிகரெட்டின் பெயர். அதுதான் ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய தலைமையகத்தின் பெயரும்
கூட.
இந்த பாடல் அரசாங்கத்தை பற்றியது என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். நான் ஒருபோதும் அதை பற்றி விளக்கம் அளிக்கப் போவதில்லை. இப்படியான பாடல்களை எழுதுவது மிகவும் மகிழ்ச்சிகரமானது. சீனாவில் அது இன்னமும் முக்கியமானது. இங்குள்ள சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் நாங்கள் வழிகளை கண்டுகொள்ள வேண்டும்.
மேற்கத்திய இசை உலகத்துக்குள்ளேயே மோதி சாதிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் கனவு. ஆனால் இந்த போட்டியில் இவர்கள் மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியின் இறகுகளை பிடுங்கிவிடக்கூடியவராக இந்த இசைக்கலைஞர் பார்க்கப்படவில்லை. ருஹான்ஜியா பாரம்பரிய இசையில் பயிற்சி பெற்றவர், இப்போது பொப்பிசை உலகுக்குள் பிரவேசிக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சீனாவின் மண்ணின் இசை நிகழ்ச்சி திட்டத்தில் இணைந்து கொண்டார்.
You know, be a singer, my only wish is I can find a very good company or group to promote myself.
ஒரு பாடகராக நல்ல ஒரு நிறுவனத்தில் இணைந்து கொண்டு எனது இசைத்தொழிலை வளர்த்து கொள்ளத்தான் விரும்புகிறேன். இது ஒரு சாதாரண ஆசைதான். ஆனால் இங்கு நான் பணிபுரியும் பொழுது எனது சுதந்திரத்தை நான் இழந்துவிட்டேன் என்பது உண்மைதான். ஆனால் எனக்கான ஒரு தொழிலை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன்.
குறிப்பாக சீனாவின் கலாச்சாரத்தை இசை மூலம் மேற்குலகுக்கு பரப்புவதை ஊக்குவிக்கும் சீன அரசின் அனுசரணையுடன் தான் இந்த மண்ணின் இசை நிகழ்ச்சி திட்டம் இயங்குகிறது. சீனாவின் மென்மையான செல்வாக்குகள், அதாவது பலவந்த வழியின்றி மற்றவர்களை ஆட்கொள்ளும் வழிமுறைகளை மேலும் பரப்ப வேண்டும் என்று அதிபர் ஷி ஜின்பிங் கூறி வருகிறார். இங்கு ருஹானுக்கும் அவரது இசைக்குழுவுக்கும் இருக்கின்ற பெரிய சவால் என்பது பாரம்பரிய சீன இசையை மேற்கத்திய பொப்பிசையோடு கலந்து கொடுக்க
வேண்டும். All of the dreaming, scheming and scramming become
She sometimes has difficulty to understand or express herself in
மேற்கத்திய காதுகளுக்கு பழகி போன விதத்தில் எப்படி தனது இசை உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதில் அவள் சில நேரம் சிரமப்படுவாள்.
ருஹானின் மேனேஜர் தான் ஜீன் வேன்ஹேம். ருஹான் உலகளாவிய இசைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதற்கு ஜீன் தான் பயிற்சி அளிக்கிறார்.
Okay, what's the jazz sound like? What's the pop is sound? What's like? What's R&B is like?
நீங்கள் அதிக அளவில் இசையை கேட்க வேண்டும். ஜாஸ், பாப் இசைகள் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். R&B என்றால் என்ன, ஹிப்ஹாப் என்றால் என்ன என்பதை முதலில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Somewhere over the rainbow. This kind of like my another university.
இது உண்மையில் இன்னொரு பல்கலைக்கழகம். இசையை கேட்டு மகிழ மட்டுமல்ல, இவற்றிலிருந்து நான் கற்றுக்கொண்டும் வருகிறேன்.
கடந்த ஒரு நூற்றாண்டில் சீனாவின் இசை உலகம் பல்வேறு மாற்றங்களை சந்தித்துவிட்டது. 30கள் 40களில் இருந்த நிலைமைகளெல்லாம் மாறி பின்னர் கலாச்சார புரட்சி இறைச்சல்களாக மாறி இன்று ருஹான், ஷோவாங் போன்றவர்கள் புதிய இசை வடிவங்களுடன் சோதனை முயற்சியில் இறங்கியுள்ளனர். அவர்கள் இருவரும் ஆளுக்கு ஆள் மாறுபடலாம், ஆனால் அவர்களின் இலக்கு ஒன்றுதான். அந்த இலக்கு தான் உலகளாவிய நட்சத்திரங்களாக ஜொலிப்பது.
Maybe none, right? No, actually no one. So you might be the first one. Maybe. I think so, yes.
சீன இசைக்கலைஞர்கள் அந்நாட்டுக்கு வெளியே பெரிய அளவில் சாதித்ததாக தெரியவில்லை. இனிமேல் அது நடக்கலாம்.
ரெபக்கா காந்தாவின் செய்தியை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.